இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
தள்ளாத நேசர்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒளிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்ற டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது ஜப விண்ணப்பம் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்த நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அவர்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும். ஹவு ஷுட் பி த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அநேக நேரங்களில் உறவுகள் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நம்முடைய உறவு மிக அன்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவி உறவு என்று நாம் வரும் பொழுது மிக மிக முக்கியமான உறவாக கணவன் மனைவி உறவு கருதப்படுகின்றதை நாம் பார்க்கலாம். ஆகையால் இன்று கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் படிக்க போகின்றோம். வாசிக்கலாம் Mark 10:9. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். கணவன் மனைவி என்று சொல்லப்படும் பொழுது இருவரும் இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். யாரால் இணைக்கப்பட்டார்கள்? தேவனால் இணைக்கப்பட்டார்கள் என்பதை வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக முக்கியமான உறவாக இருக்கின்றது. தேவனால் இணைக்கப்பட்ட உறவாக இருக்கின்றது. தேவன் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். திருமணம் என்பது பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆகையால் திருமணத்துக்காக ஒருவேளை நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது திருமணமாகி ஒரு சில வருடங்கள் ஆகலாம், அல்லது திருமணமாகி 10 ஆண்டு அல்லது 20 ஆண்டு ஆயிருக்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான். இன்றைய காலகட்டத்திலே அநேக நேரங்களில் திருமணம் ஆனவர்கள் ஒரு சில வருடங்களிலே மன பிரச்சனையினால் அவர்கள் பிரிந்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆகையால் அவர்கள் உடனே விவாகரத்துக்கு சென்று விடுகின்றார்கள். தேவன் இணைத்த இந்த திருமணம் ஏன் இப்படி ஆகினது என்ற கேள்வியை நாம் கேட்கோம் என்றால் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது காரியம், விவாகரத்து என்பது தேவனின் திட்டம் அல்ல. விவாகரத்து என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஏனென்றால் திருமணம் என்பது தேவனால் நிச்சயிக்கப்பட்டது, தேவன் இணைத்தது என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். ஆகையால் நாம் விவாகரத்து செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விவாகரத்து என்பது அதுவே ஒரு முடிவல்ல, தீர்வல்ல. நீங்கள் ஜபத்தோடு தேவனின் நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஆதியாகமும் 1:27-28 நாம் வாசிக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். 28 நாம் வாசிக்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அழைத்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் அங்கே கட்டளை கொடுத்ததை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, ஒருவேளை ஆதாம் தான் மிக முக்கியமானவன் என்று தேவன் நினைத்திருந்தால் ஏவாளை விட்டு விட்டு ஆதாமை மாத்திரம் அழைத்து இந்த உலகத்தை நீ ஆண்டுக்கொள், நீதான் தலைவன் என்று தேவன் சொல்லியிருப்பார். அல்லது ஏவாள் தான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் ஆதாமை விட்டு ஏவாளிடம் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே நாம் பார்க்கலாம், இருவரையும் தேவன் அழைத்தார், இருவரையும் தேவன் பொறுப்பை கொடுத்தார், இருவருக்கும் பொறுப்பை கொடுக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல இருவரையும் தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆகையால் இருவரையும் தேவன் இணைத்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் ஒருவருக்கொருவர் இணையானவர்களாகவே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகையால் சிருஷ்டிப்பிலே இருவருக்கும் தேவன் சரிசமத்தை கொடுத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆதியாகமம் 2:18 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆகையால் தேவன் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை கொடுத்தார். இன்று உங்களுக்கு தேவன் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், கணவனை தந்திருக்கிறார், மனைவியை தந்திருக்கிறார் என்றால் வேதம் எப்படி அழைக்கின்றது என்றால், உங்களுக்கான வாழ்க்கைக்கு துணை இவர்களே. எப்படியப்பட்ட துணை என்றால் ஏற்ற துணை என்று வேதம் சொல்கின்றது. இருவருக்குள் போராட்டங்கள் இருக்கலாம், இருவருக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் வேதம் எப்படி அழைக்கின்றது என்றால் ஏற்ற துணை, ஏற்ற துணை. உங்களுக்கான ஏற்ற துணையை தேவன் தந்திருக்கிறார், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி இவர்களை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2:21 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான், அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இங்கே ஆதாமை முதலாவது தேவன் சிருஷ்டிக்கிறார், அது உண்மைதான். ஆனால் ஆதாமில் இருந்து ஏவாளை சிருஷ்டித்தார், ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இங்கே நாம் ஒரு கோர்வையை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதாமிடமிருந்து தேவன் ஏவாளை சிருஷ்டித்தார். ஏன் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதாமுக்கு ஏவாள் மேல் அன்பு வர வேண்டும் என்பதற்காக. அதன் பிரகாரம் 23 வாசிக்கும் பொழுது ஆதாம் சொல்கின்றார், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். அப்படி என்றால் ஆதாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கின்றால், இவள் வேற்று கிரக பெண் அல்ல, இவள் வேற்று மனுஷி அல்ல, இவள் என்னுடையவள், என்னுடைய சதை என்னுடைய மாம்சத்திலிருந்து வந்தவள், என்னுடைய எலும்பின் எலும்பு என்பதை இங்கே ஆதாம் புரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்றால் அவர்கள் உங்களடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். ஆதியாகமும் 2:21 நாம் வாசிக்கும் பொழுது, இதில் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்கே வேதம் சொல்கின்றது, ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்காக, ஒரு புது குடும்பத்தை உருவாக்குவதற்காக தேவன் இருவரையும் இணைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் தேவன் இணைத்திருக்கிறார், மனிதன் அதை பிரிக்காதிருக்க கடவான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. இரண்டாவது காரியம், திருமணம் என்பது நித்திய பயணம், நித்தியத்திற்கான பயணம், வாழ்க்கை நீண்ட கால பயணம். ஆகையால் தான் ஒரு பெண்ணையோ ஒரு மகனையோ நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது ஜபத்தோடு தேர்வு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இது ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் பயணம் அல்ல, நித்தியத்துக்கான பயணம். ஆகையால் தான் நீங்கள் எப்பொழுதும் ஜபத்தோடு தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். திருமணம் என்பது நித்திய பயணம், வாழ்க்கைக்கான நீண்ட கால பயணம். இந்த பயணம் பரலோகம் வரை தொடரும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆகையால் திருமணம் செய்து கொள்ள இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், ஜபத்தோடு கூட உங்களுடைய கணவனை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், ஜபத்தோடு கூட உங்களுக்கான மனைவியை தேர்வு செய்யுங்கள். முகத்தையோ அல்லது படிப்பையோ அல்லது பணத்தையோ நீங்கள் பார்க்காதீர்கள், அவருடைய குணத்தை பாருங்கள், தேவன் அவர்களிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் ஜபத்தில் தேவனிடம் கேளுங்கள். மிக முக்கியமானது, ஏனென்றால் இது ஒரு நாள் இரண்டு நாள் பயணம் அல்ல, நித்தியத்திற்கான பயணம், நித்தியத்துக்கான பயணம். இந்த பயணம் நித்தியத்திற்கும் தொடர வேண்டும் என்றால் கணவன் என்ன செய்ய வேண்டும், மனைவி என்ன செய்ய வேண்டும், மிக மிக முக்கியமானது. வாசிக்கலாம் எபேசியர் 5:23, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஒரு அலுவலகம் இருக்கின்றது என்றால் அந்த அலுவலகத்துக்கு ஒரு தலைவன் மிக மிக முக்கியமானவன். ஒரு சபை இருக்கின்றது என்றால் அந்த சபைக்கு ஒரு தலைவன் மிக மிக முக்கியமானவன். ஒரு காரியங்கள் நடைபெறுகின்றது என்றால் அந்த காரியம் நடைபெறுவதற்கு தலைவன் என்பவன் மிக மிக முக்கியமானவன். ஆகையால் இந்த குடும்பத்திற்கும் தேவன் தலைவன் என்று ஒருவரை நியமிக்கின்றார். வேதம் சொல்கின்றது, புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் அல்லது தலைவனாயிருக்கிறான். தலையாயிருக்கிறான் என்று நாம் சொல்லப்படும் பொழுது கிரீடமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு அவன் கிரீடமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தை சரியான பாதையில் நடத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் குடும்பத்தில் எங்கே பிரச்சனை வருகின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது இருவரும் ஒரே சிந்தையோடு இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை, ஆனால் இருவருக்கும் வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகையால் தான் இங்கே தேவன் புருஷன் தலையாயிருக்கிறான், மனைவிக்கு தலையாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஆகையால் தலையாயிருக்கிறான் என்றால் அவன் குடும்பத்தை நன்றாக நடத்த வேண்டும், அன்பு காண்பிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஒன்று பேதுரு 3:7 அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு கூட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களுக்கு நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். புருஷர்களுக்கு இங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்று பார்க்கும் பொழுது, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறாள். நாம் ஆதாமை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பலவானாய் இருக்கின்றான், அதே ஏவாளை பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். நாம் இயற்கையாகவே நாம் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு தேவன் அதிக பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் பெண்கள் மிக பலவீனமானவர்கள். அவர்களால் அநேக கடினமான வேலைகளை செய்ய முடியாது. அவர்கள் பலவீனமானவர்களாகவே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆகையால் இங்கே தேவன் சொல்கின்றார், அவர்களுக்கு நீங்கள் கனத்தை செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், அவர்களோடு விவேகத்தோடு வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, கணவன் பங்கு மிக மிக முக்கியமான பங்காக இருக்கின்றது. அதை அவன் சரியாக செய்ய வேண்டும். எபேசியர் 5:28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். அநேக நேரங்களில் நாம் பார்க்கலாம், நான் தான் தலைவன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று அநேக நேரங்களில் கணவன் குடும்பத்திற்கு பிரச்சனையாக இடையூறாக இருக்கிறதை அநேக இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். இங்கே வேதம் சொல்கின்றது, நீங்கள் தலைவர் தான், நீங்கள் தான் அந்த குடும்பத்திற்கு தலைவன், சரியாய் வழிநடத்த வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் மனைவிகள் உங்களுடைய சொந்த சரீரமாக நீங்கள் பாவிக்க வேண்டும். எப்படி உங்களை உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்கள் பாவிக்கிறீர்களோ பாதுகாக்கிறீர்களோ அதே போலவே மனைவி என்பவள் உங்களுடைய சொந்த சரீரமாக இருக்கிறார்கள். உங்களுடைய சொந்த சரீரமாக பாவித்து அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி என்றால் உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்கின்றீர்களோ அதே போலவே மனைவியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கென்று தேவன் தந்த மனைவியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். மலாக்கி 2:14-15 நாம் வாசிக்கும் பொழுது, ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. வேதம் சொல்கின்றது, தேவன் உனக்கும் உன் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார், ஆகையால் அவளுக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது, அவளை ஏமாற்றக்கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். 15 வாசிக்கும் பொழுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது. மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் மேல் அன்பு காண்பிக்க வேண்டும், ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும். நீதிமொழிகள் 5:18-19 வாசிக்கும் பொழுது, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு, தேவன் உனக்கென்று தந்த மனைவியோடு மகிழ்ந்திரு. இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கலாமே, அல்லது அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டிருக்கலாமே, இந்த பெண்ணை திருமணம் செய்ததனால் என் வாழ்க்கை மாறிவிட்டதே, இவள் என்னிடம் அன்பு இல்லாதவளாய் இருக்கிறாள், இவள் என்னை நேசிக்கவில்லை, எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாள் என்று குறை சொல்லாதபடி வேதம் சொல்லுகின்ற ஆலோசனை, உன் மனைவியை நீ நேசி, உன் இள வயதின் மனைவியோடு கூட நீ மகிழ்ந்திரு என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். 19 வசனம், அவளே நேசிக்கப்படத்தக்க பொன் மானுமாய் அழகான வரையாடும் போல் இருக்கின்றாள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் எப்பொழுதும் உங்கள் மனைவிகளை நீங்கள் நேசிக்க வேண்டும், அன்பு காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை தலை என்று ஏன் அழைக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அவர்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று. இப்பொழுது மனைவியின் பங்கு என்ன, கணவனின் பங்கை குறித்து நாம் பார்த்தோம். மனைவியின் பங்கு என்ன, வாசிக்கலாம் எபேசியர் 5:22 வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள் என்று நாம் சொல்லப்படும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களில் மனைவிகள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதாகத்தின் படியில் மனைவிகள் தன்னுடைய புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நல்ல காரியம் இருக்கின்றதா, கீழ்ப்படிய வேண்டும். அநேக நேரங்களில் தீய காரியத்திற்கு நாம் யாருமே யாருக்குமே கீழ்ப்படிய கூடாது. நாம் சொல்லிவிடலாம், இது எனக்கு விருப்பம் இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன் என்று எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில், குடும்பத்தின் வளர்ச்சியின் கண்ணோட்டத்தில் மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதே நேரத்தில் கணவர்மார்களும் ஒரு சில ஆலோசனைகள், மனைவியுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அது இருதுணையா இருக்கும் பொழுது அதை கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. 33 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எப்படியும் உங்களுள்ள அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவான், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவாள். வேதம் இரண்டு வார்த்தையை பயன்படுத்துகின்றது. முதல் வார்த்தை புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்றால், கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு தர வேண்டிய கனத்தை தர வேண்டும். அநேக நேரங்களில் ஒரு குடும்பத்தில் மனைவி அதிகமாக சம்பாதிப்பால் கணவன் மிக குறைவாக சம்பாதிப்பார். அந்த நேரத்தில் என்ன ஆகின்றது பார்க்கும் பொழுது, மனைவி தன்னுடைய கணவனுக்கு தர வேண்டிய கனத்தை, கணவனுக்கு தர வேண்டிய மரியாதையை தராதவளாக இருக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். ஆகையால் தான் வேதம் சொல்கின்றது, கணவனுக்கு நீங்கள் தர வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்கள் தர வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். கீழ்ப்படைய வேண்டும் என்றால் மரியாதை தர வேண்டும் அவசியமாக இருக்கின்றது. அதே போலவே பயபக்தியா இருக்க வேண்டும். வேதம் மிக அழகாக மனைவியின் பங்கை சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். பயபக்தியாய், அப்படி என்றால் தன்னுடைய கணவன் மிக முக்கியமானவன், தனக்கானவன், தன்னை பாதுகாக்கக்கூடியவன், தன்னை நடத்தக்கூடியவன் என்று எண்ணி அவனை பயபக்தியோடு அவனை நாம் கவனம் பண்ண வேண்டும் என்று மனைவிமார்களுக்கு இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆதியாகமம் 2:18 பார்த்தோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இன்று தேவன் உங்களுக்கு ஏற்ற துணையை தந்திருக்கிறார். உங்களுக்கான ஏற்ற துணை உங்களுடைய கணவன், உங்களுக்கான ஏற்ற துணை உங்களுடைய மனைவி. அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை இன்னும் திருமணம் ஆகாமல் நீங்கள் இருக்கலாம், அல்லது திருமணத்துக்காக காத்திருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் ஏற்ற துணையை தருவேன் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். மனைவிக்கு காரியங்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 31:10-31 வரை வாசிக்கும் பொழுது, குணசாலன ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு குணசாலன ஸ்திரீயாக இருக்க வேண்டும். அவள் அதிகாலையில் எழுந்து அனைத்து காரியங்களும் செய்கின்றாள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அவள் அநேக காரியங்களை செய்கின்றார், குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அவள் செய்கின்றாள் என்று வேதம் இங்கே நீதிமொழிகளை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் மனைவியின் பங்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது. ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தின் வளர்ச்சியாக இருக்கலாம், அதே ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தை இடித்து விடலாம். ஆகையால் தான் ஒரு பழமொழி உண்டு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பெண் நினைத்தால் அனைத்து காரியத்தையும் சாதிக்கலாம். இன்று உங்களை ஆண்டவர் குடும்பத்தின் தலையாக வைத்திருக்கிறார். இருவருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய 4 காரியங்களை நான் சொல்கின்றேன். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் நேசித்து கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவர்களின் தேவைகளை ஒருவர் சந்தியுங்கள், மிக மிக முக்கியமானது. அதே போல ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுங்கள். இன்று ஏன் பிரச்சனை என்றால் அந்த காரியத்தை செய்யாததுனால் தான். பிரியமானவர்களே, இதை செய்வோம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு திருமணத்தை கண்டடைய செய்யுங்க. அதே போல திருமணம் ஆன ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்